السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فلما نسوا ما ذكروا به أنجينا الذين ينهون عن السوء وأخذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون. கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் எங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய நான் ஓதிய இந்த ஆயத்துகளில் அமைதியும் சீர்திருத்தமும் ஏற்பட்டதற்கு பிறகு பச்சாதுகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். குர்ஆன் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. உலகத்தில் பாவகாரியங்கள், அநியாயங்கள், அச்சுளியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவைகளை யார் தடுத்து நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான் என்பதையும், அதை அந்த அநியாயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மோசமான தண்டனை எப்படி அமைகிறது என்பதையும் குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். மனிதருடைய கரங்களால் தான் பூமியில் அனைத்து பசாதுகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜஹரல் பசாதுக்கும் பர்வல் பஹ்ருமா கசபத் ஐதின் நாஸ் என்ற குர்ஆனுடைய இந்த திருவசனம் அதை மிக தெளிவாக முன்வைக்கிறது. உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் தரையில் கடலில் அனைத்தும் மனிதர்களுடைய கரங்களால் ஏற்பட்டவை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக முன்வைக்கிறது. இன்னும் ஒரு படி முன்னேறி சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹு தஆலா மனித ஜின்களை நரகத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருப்பதாகவும், அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்து சிந்திக்காதவர்களாகவும் பார்வை கொடுத்து பார்க்காதவர்களாகவும், அவர்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்து கேட்காதவர்களாகவும், அவர்கள் அவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ولهم عين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل என்பதாக குர்ஆன் இப்படிப்பட்ட மக்களையும் எச்சரிக்கை செய்திருக்கிறது. அந்த மனிதனுக்கு உதாரணம் ஒரு நாய் போல் என்றெல்லாம் தலா சொல்லி காண்பிக்கிறான். மனிதனுடைய நிலைப்பாடு இப்படியெல்லாம் ஆகிவிடுகிறது. மனிதன் தன்னுடைய நோக்கத்தை மறக்கும் பொழுது இப்படியான பயங்கரமான விளைவுகள் மனிதனால் இந்த உலகத்துக்கு ஏற்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகம் இன்று பயங்கரமான சோதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் பலத்த சோதனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகில் மனிதர்களாக பிறந்த பலரும் பலத்த சோதனைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்கள் உலகத்தில் நாள் ஒரு பெரும்பான்மையான 150 கோடி ஒரு கனப்பெருக்கத்தை பெற்றிருக்கும் முஸ்லிம்கள் பலத்த சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் அனைவர்களும் தெரிந்திருக்கிறோம். பொதுவாக மனிதனுடைய செயல்களில் ஆக மோசமான ஒன்றுதான் மனிதன் மனிதனை கொள்ளுவது. அது உலக மகாயுத்தத்தில் இரண்டாம் உலக போரில் 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணில், 5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆரம்ப காலங்களில் விஞ்ஞானத்துடைய இந்த அளவு முன்னேற்றம் இல்லாத காலத்தில் எண்ணிக்கையில் கொலைகள் குறைவாக இருந்தாலும் இன்று அதனுடைய தாக்கம் மிக பயங்கரமாக இருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருடம் ஜிஹாத், அதனுடைய முஸ்லிம்கள், காபிர்கள், விரோதிகள் அனைவர்களும் கொல்லப்பட்ட எண்ணிக்கை அது 1019 மாத்திரம்தான். Only 1019. இவனுடைய அது உலகத்தில் 2வது மகாயுத்தத்தில் 5 கோடிக்கும் மேல மக்கள் இந்த பூமியில புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தின் காரணத்தினால் மனித சாவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 7 நொடியில் உலகையே பசுமாக்கும் அணுகுண்டுகள் உலகில் இந்த ஒரு மூல முழுக்கெல்லாம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டும் அளவுக்கு காரணமாக கொண்டு வருகிறது. உலகில் 550 மில்லியன் சட்டவிரோத ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. உலக யுத்தங்களில் ஒரு அநியாயத்தில் ஒன்றுதான், நோய்க்கிருமிகளை தயாரித்து அதனூடாக உலகமே நாசமாகும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 1991 வளைகுடா நாடுகளில், குறிப்பாக ஈராக் போன்ற பகுதிகளில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பலவிதமான சிவில் வார்ஸ், இன்னும் ஃபிரண்டியர் கான்ஃபிளிக்ட் என்ற அடிப்படையில் பல மில்லியன் மக்களுடைய உயிர்கள் ஆபத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கோரிக்கையில் அந்த சம்பந்தமாக யுத்தத்துக்காக 110 மில்லியன் நிலக்கண்ணிகள் புதைக்கப்பட்ட காரணத்தினால் 40 மில்லியனுக்கும் மேலாக ஆசிய கண்டத்தில் இது அமைந்திருக்கிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இலங்கையிலும் அக்கம் பக்கம் நாடுகளினுடைய கொலையுடைய எண்ணிக்கைகளை நாம் படிப்போம் என்று சொன்னால், யுத்தத்தினால் ஏராளமானவர்கள் வியட்நாமில் 60,000, ஆப்கானிஸ்தானில் 35,000, இலங்கையில் சுமார் 3,000க்கும் மேல மக்கள் கால்களை இழந்திருக்கிறார்கள். இந்த நாசம் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. குர்ஆன் பூமியில் அமைதி நிலவிருக்கும் பொழுது பசாதையும் குழப்பமையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அந்த அடிப்படையில் இந்த இலங்கை மண்ணிலும் கடந்த 30 வருடமாக நடைபெற்ற பயங்கரமான யுத்தம், இந்த யுத்தத்தினால் முஸ்லிம்களின் பலத்த சேதங்கள், முஸ்லிம்களுக்கு பயங்கரமான அழிவுகள் பல வகையாக ஏற்பட்டிருப்பதை நாம் ஒரு வியாதியில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பல நிகழ்வுகளை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்க்கும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இதற்கு பிறகு இந்த உலகில் ஏற்பட இருக்கும் நிகழ்வுகளையும் அல்லாஹ் மிக தெளிவாக சுட்டிக்காட்டிருக்கிறான். ஏன் படிப்பினைக்காக நடந்தவைகளை மறந்து திரும்ப பல நிலைமைக்கு நாம் செல்லிவிடாமல் வாழ்க்கையை மாற்றி நம்முடைய நிலைமைகளை அமைத்துக் கொள்வது மிகவும் கருத்துக்குள்ள விஷயமாக இருக்கும். கனிமான சகோதரர்களை, பெரியார்களே, 1986 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல்களின் காரணத்தினால் இதுவரைக்கும் 7,340 முஸ்லிம்கள் ஷஹீதா இருக்கிறார்கள். அவர்களுடைய இதுவரைக்கும் சுமார் 150,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய 11,000 மேற்பட்ட நிலங்கள் அவதிக்கப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணம் சுரானப்பட்டிருக்கிறது. காத்தாங்குடியில் 113 அந்த சஜிதாவில் உள்ள முஸ்லிம் சகோதரர்களை கொண்டதில் இருந்து சமீபத்தில் ஏற்பட்ட அக்ருஸ் அந்த மீலாது நாளில் 14 பேர் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அது காத்தாங்குடியில் 103, 142, இன்னும் ஏறாவூரில் 116, இன்னும் புலநறையில் ஏற்பட்ட தாக்கத்தில் 172, இப்படி இன்னும் புலநறையில் 56, 1992 ஆண்டு தொடர்ச்சியாக இப்படி ஏராளமான உயிர்களையும் சொத்துகளையும் முஸ்லிம்களும் இந்த நாட்டில் பறிகொடுத்திருக்கிறார். முஸ்லிம்கள் இந்த நாட்டின் முதுகெலும் என்பதாக வர்ணிக்கப்பட்டவர்கள். முஸ்லிம்களுடைய வரலாறை படிக்கும் பொழுது முஸ்லிம்கள் தேசிய பங்களிப்பு செய்தவர்கள் என்பதில் கருத்து வெற்றுமை கிடையாது. 1000 வருட வரலாறை பெற்றிருக்கும் முஸ்லிம்கள், சில சிங்களவர்கள் இலங்கையில் வாழ்ந்த காலம் முதல் சோழவர்களும் இலங்கையில் வாழ்ந்தவர் என எஸ்டபிள்யாது பண்டார் நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இயற்கை தாவரங்களை உயிரினங்களை பூண்டவர்கள் முஸ்லிம்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை சோழர்கள் பூர்வீக குடிகள் என்று மிக தெளிவாக முஸ்லிம்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையின் முதுகெலும் என்பதாக பி எஸ் எல் நாயக் அவருடைய 1946 அவர்கள் கூறியதாக அவரது மரணத்தின் போது அவரது இரங்கல் உரையில் குறிப்பிடப்பட்டது. மன்னர்களுடைய காலத்தில் குறிப்பாக விஜயபாகுவின் அந்த ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். போர்ச்சுகளுக்கு எதிராகவும் இன்னும் பல சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்கள் ஏராளமாக தன்னுடைய உயிரையும் பொருளையும் மாய்த்து இந்த நாட்டுக்காக வீண்டி பல வகையிலும் பாடுபட்டிருக்கிறார்கள். கனியமான சகோதரர்களை பெரியார்களே, லோரா தேவராஜ் அவர்கள் தி ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 இயர்ஸ் எத்னிக் ஹார்மனி என்ற இந்த புத்தகத்தில் 1000 வருட முஸ்லிம்ஸ் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம் தான். தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ் 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்ற இந்த புத்தகம் இன்று உயிர் வாழக்கூடிய ஒரு பெண்மணி ப்ரொஃபசர் லோரா தேவராஜ் அவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்நாட்டில் எம்மை 1000 வருடங்களுக்கு மேல் வாழ வைத்து நாங்கள் இந்துக்களுடனும் பௌத்தர்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும் சேர்ந்து ஒரு அமைப்புடன் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம். அநியாயத்தை ஒருபோதும் முஸ்லிம்கள் போதித்தது கிடையாது. அநியாயத்துக்கு ஒரு நாள் முஸ்லிம்கள் துணை போனதும் கிடையாது. முஸ்லிம்கள் அநியாயத்துக்காக வேண்டி என்றுமே அவர்கள் இடமளிக்கவில்லை. உதவியாக இருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் நல்லதுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து 99 மன்னாரிலிருந்து 90 3 2006 எப்படி வெளியேற்றப்பட்ட என்பதை எங்களுடைய ஞாபகத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே 300 ரூபாவுடன் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் எப்படியான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். 2006 ஆகஸ்ட் மாதம் 2 காலையில் அங்கு ஏற்பட்ட தாக்குதல்கள், 300 மக்கள் துடித்து போனார்கள். 35,000 முஸ்லிம்களும் அங்கு அவர்கள் கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் வெள்ளிக்கிழமை 3 ஆகஸ்ட் மாதம் 2006 வெளியேறி வந்த அந்த காட்சி எங்களுடைய கண்முன்னிலையில் இருக்க வேண்டும். கனியமான சகோதரர்களே, பிரியார்களே, சோதனைகள் உலகத்தில் வந்து கொண்டு இருக்கும். அநியாயங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மீது எங்களுடைய முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். படைத்த அல்லாஹ், பராமரிக்கக்கூடிய அல்லாஹ், பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், நிலைமைகளை மாற்றக்கூடிய அல்லாஹ், அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன். அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. அதனால் முஸ்லிம்களாகிய நாம் என்றும் நம்முடைய ஒரு அடிப்படையுடன் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அடிப்படையுடன் நாம் வாழாவிட்டால் நமக்கு இதைவிட பயங்கரமான சோதனை ஏற்படும். எங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், மன்னாரிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அதோடு மாத்திரம் இருக்கவில்லை, அக்ரஸ்க்கும் இது போய் சேர்ந்தது. இப்படிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு பயங்கரமான சூழல், ஒரு பயங்கரமான நிலைமை, மக்கள் எந்த நேரமும் ஒரு பதற்றத்தில். மசூதிகள், 50க்கும் மேற்பட்ட மசூதிகள்
பாலடைந்து போகக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டது. இந்த அளவுக்கு சித்திர வகைகள் செய்யப்பட்டதென்றால் மூவருடைய அந்த அந்த இன்சிடென்ட் எங்களுடைய கண்முன்னால் இருக்கிறது. நாங்கள் உலமாக்கல் அதற்காக இரவோடு இரவாக இரண்டாம் திகளை பணம் கையில் இல்லை, 5 லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் இறங்கி வாகனத்தை ஹயர் பண்ணி அந்த மக்கள் அனுப்பி 40 கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து வந்தார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அந்த ஊற்ற தண்ணீரை எடுத்து கொடுக்கும்போது அந்த தாயை அடித்து சித்திரவதை படுத்திய அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு மறக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது போன்ற அநியாயங்கள் ஏராளமாக நடந்திருக்கிறது. 7000 சொச்ச மக்கள் உயிர் பலி போயிருக்கிறது. இந்த நாட்டுடைய 1 லட்சத்துக்கும் மேலான மக்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது மிக தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார், யார் இப்படி கொலைகளில் ஈடுபடுகிறார்களோ அந்த கொலை விஷயத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். ஒரு உயிரை பாதுகாக்கவர் திருவசனம், ஒரு உயிரை அழித்தால் அது உலகத்தை அழித்ததற்கு சமம் என்பதாகவும், ஒரு உயிரை பாதுகாத்தால் அது உலகத்தை வாழ வைப்பதற்கு சமம் என்பதாகவும் குர்ஆன் நமக்கு ஒரு போதனை தந்திருக்கிறது. அல்லாஹ் அநியாயமாக மக்களை கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் கண்டித்திருக்கிறான், கண்டிச்சிருக்கிறான், எச்சரிக்கை செய்திருக்கிறான். கொலையை செய்த அந்த காவில் ஹாவினுடைய நிகழ்வில் அனுஸ்துலாம் கொலை செய்தவர் இப்பொழுதுமே கைசேதத்தை அடைகிறான் என்பதை அல்லாஹு தாலா சுட்டி காண்பிக்கிறான். அதனால் உலகத்தில் அது பாகிஸ்தானுடைய நாடாக இருக்கலாம், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அங்கு சென்ற 2 நாளுக்கு முன்பு நடந்த அந்த நாசமான அநியாயகரமான அந்த குண்டு தாக்குதல், அதாவது உயிர் பலிகள், எங்களுடைய கிரிக்கெட்டர்ஸ் போயிருக்கிற நேரத்தில் நடந்த அநியாயங்கள், தொடர்ந்து அங்கு நடத்தப்படும் அநியாய மனித உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த அங்கு சீக்கர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான சண்டை, அது என்னென்ன வகையான சண்டையாக இருக்கலாம், உலகத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கலாம் அல்லது அந்த முஸ்லிம்கள் அல்லாத மத்தியில் இருக்கலாம். குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. மேலான கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, பெரும்பான்மை வாழ்ந்த முஸ்லிம்கள் ஸ்பெயினில் சிறு அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஸ்பெயினையே கையிலிருந்து பறிச்சிட்டான். இந்த படிப்பினையை நாம் எடுக்க வேண்டும். 800 வருஷ ஆட்சி செய்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையினர்களாக வாழ்ந்தார்கள், சிறுபான்மையினர்களை புறக்கணித்தார்கள். அல்லாஹு தஆலா அப்படியே பறித்துவிட்டான். பெரும்பாலும் மசூதிகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷேக் அபுல் ஹசன் நபீ ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அந்த பகுதியில் போகும் பொழுது அவர்கள் கதையாக சொல்கிறார்கள், அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ரூ என்னை பார்த்து சொல்வது கொண்டிருக்கிறது, இந்த செய்தியை உலகத்துக்கு எத்தனை இப்படியான நிகழ்வு இந்த பூமிக்கும் வரக்கூடாது என்பதாக. 800 வருஷம் ஆட்சி செஞ்சதை அல்லாஹ் ஒரு வினாடியில் பறித்துக் கொள்கிறான் என்று சொன்னால், ஏழு பிரமாண்டமான மசூதிகள் எல்லாம் அது பறிப்பை பெற்று விட்டது என்றால், 1000 சுற்ற தூண்கள் உள்ள ஸ்பெயினில் உள்ள மசூதிகளில் போய் தொழ முடியாத அது ஒரு மியூசியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது படிப்படியாக இருக்க வேண்டும். பெரும்பான்மையினர்கள் சிறுபான்மையினர்களுக்கு அநியாயம் செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ஸ்பெயினை போல அதை விடவும் மோசமான நிலைமைதான் அலையும். சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையினருக்கு அநியாயம் செய்தால் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறதா நடக்கும் என்பதையும் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. சிறுபான்மையினர்கள் 2 மில்லியன் வைட்ஸ் ரூலிங் 33 மில்லியன் பிளாக்ஸ் அண்ட் கலர்ஸ் 33 மில்லியனை ஆட்சி செய்தார்கள். 92 அந்த நெல்சன் மண்டேலாவுடைய அந்த சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதே அது நிலைமையை மாற்றி அமைத்து விடுகிறது. உலகம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அடைந்திருக்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, யாரும் அநியாயம் செய்து வாழ முடியாது. அல்லாஹு தஆலா உலகத்திலேயே மிக தெளிவாக குர்ஆனில் முன்வைத்திருக்கிறான், அநியாயங்கள் நடக்கும் பொழுது அந்த அநியாயத்துடைய பின் விளைவை ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இவைகளை படிப்பினைகளை எங்களுடைய குழந்தைகளும் நாங்களும் திரும்ப படித்துக் கொள்ள வேண்டும். மறந்துவிடக் கூடாது. மறப்பதினால் மகிழ்வுகள் மிக மோசமாக வரும். தன்னுடைய நிலைமையை மறந்து, தனக்கு ஏற்பட்டதை மறந்து, ஏன் இப்படி நடக்கிறது என்பதெல்லாம் கருத்துக்கு எடுக்காத நேரத்தில் அதனுடைய ஆபத்து மிக பெரிதாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் மன்னாரிலும் யாழ்த்தாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கும். அன்று அல்லாஹ் எங்களை வெளியேற்றுவதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு ஒரு வகையில் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாம் ஒரு நல்ல நிலைமையில் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்ற மன ஓர்மையை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படிப்பினைக்குரிய ஏராளமான விஷயங்களை வைத்திருக்கிறான். அதனால உலகத்துடைய வரலாறுகளை, உலகத்தில் நடக்கக்கூடியவைகளை படிப்பதுடன் நம் நாட்டில் இந்த 30 வருடமாக அச்சத்துடனும் பயத்துடனும் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையிலும் தாய்மார்கள் விதவைகளாகவும் குழந்தைகள் அனாதைகளாகவும் ஆகக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேல் சிறுவர்கள் இந்த நாட்டில் அனாதைகளாகவும் அவர்கள் 10 லட்சத்துக்கும் மேல் அநியாயமாக அவர்களுடைய வாழ்க்கை இழந்தவர்களாகவும் எல்லாத்திலும் உள்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தொகையான சிறார்களை நாம் காணக்கூடியதாகவும் இருக்கிறது. வரலாறு நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. 83 நடந்த அநியாயங்கள் அதனுடைய பின்விளைவாக யுத்தம் பயங்கரமாக எடுத்து இந்த யுத்தத்தின் காரணத்தினால் இன்று ஏற்பட்ட இந்த 30 வருஷமாக ஏற்பட்ட நிலைமைகளையும் நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, இதை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும். முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் 2000 மஸ்ஜிதுகளை இந்த நாட்டில் நமக்கு தந்திருக்கிறார். 2500 மஸ்ஜிதுகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஐக்கியத்துடனும் ஒற்றுமையாகவும் நாம் முன்மாதிரியாகவும் வாழும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நம்மை கொண்டு பலருக்கும் அல்லாஹ் கயிறை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நிம்மதியான சூழலை ஏற்படுத்துவான். யாரும் நினைத்து விடக் கூடாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கோலத்தனமான வார்த்தையை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சோர்வு மனப்பான்மையை எங்களை தான் அடுத்து நாடுவார்கள். இல்லை, ஒரு போதும் அப்படி நடக்க முடியாது. அல்லாஹ் எங்களை நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழ்வான். எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தால், நாம் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தால், நாம் குர்ஆன் சுன்னாவின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தால், நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தால், ஒரு போதும் எமக்கு அநியாயம் யாராலும் இழைக்கப்பட முடியாது. யாரும் அநியாயம் செய்து உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அநியாயம் ஒரு காலம்தான், அது நீடிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் அதுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். காரோன் அநியாயம் செய்தான். அவனை பார்த்து, அவனுடைய செல்வத்தை பார்த்து மக்கள் ரசித்தார்கள். ஆனால் அந்த காரோனுக்குரிய முடிவை அல்லாஹ் கொடுத்த பொழுது அந்த காரோனை ரசித்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை பாதுகாத்தால் இந்த நிலைமையில் வராமல் என்பதாக சூரத் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து கசஸிலும் அழகாக முன்வைத்து காண்பிக்கிறார். அதனால் காரோனுடைய அழிவு என்ன, நம்மளுடைய அழிவு என்ன, ஃபிரௌனுடைய அழிவு என்ன, அபூஜஹலுடைய அழிவு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் படிப்பினை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த தலைப்பை எதுக்கு எடுப்பேன் என்றால், பின்பு சில விஷயங்களை சொல்லப் போகிறேன், அதற்காக தான் நான் இதை எடுத்தேன். மேலான சகோதரர்களே, பொதுவாக எங்களுடைய தீன் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு யுத்தம் முடிந்து, ஒரு யுத்தத்திலிருந்து வெளியாகி, இந்த யுத்தம் என்பது இந்த நாட்டு மக்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், அனைவர்களுடைய உயிர்களும் பறிப்பு இருக்கிறது. எங்களுடைய எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 7300 உயிர்களில் அமர்ந்திருக்கிறோம். இத்தனை மச்சிதிகள் பாலாக இருந்திருக்கிறது. இத்தனை தாய்மார்கள் விடுதலையாக இருக்கிறார்கள். இவ்வளவு குடும்பங்கள் அனாதைகளாகவும் அவர்கள் வீடுகளை இழந்தவர்களாகவும் 150,000 மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதே போன்று மற்றவர்கள் கஷ்டப்படுவதையும் நாம் உணரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு படிப்பினையாக தருகிறது. ஒரு வெற்றியை அடையும் பொழுது அந்த வெற்றி எப்படி அமைய வேண்டும், அதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு பாடமாக தந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள். மக்காவை கைப்பற்றியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி அழகானதாக இருந்தது, எவ்வளவு நல்லதாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை முன்வைத்தார்கள். மக்களுக்கு தைரியத்தை ஊற்றினார்கள். மக்களுக்கு தைரியத்தை எந்த அளவுக்கு கொடுத்தார்கள், நாடமாகவும் உங்களுக்கு இந்த மண்ணில் நடமாடுவதற்கு அனுமதி உண்டு என்று குர்ஆன் அறிவித்தது. நாலு மாதம் உங்களுக்கு காசராக இருந்து கொண்டு இந்த புனிதமான பூமியில் உங்களுக்கு நடமாடுவதற்கு நாம் அவகாசம் தருகிறோம். ஏன் நீ என்னை பார்த்து படிப்பட வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட மக்கள், நாம் எப்படி இருந்தவர்கள், எங்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார்? நாம் ஜாகிரத்தில் வாழ்ந்தவர்கள், இன்று முஸ்லிம்களாக வாழ்கிறோம். நாம் அநியாயத்தில் இருந்தவர்கள், இன்று விடுவித்திருக்கிறோம். நாம் உயிர் படிகளை எடுத்தவர்கள், இன்று நாம் அதை தௌபா செய்கிறோம். நாம் குழந்தைகள் அநியாயம் கொண்டவர்கள், இன்று நாம் அந்த நிலைமையிலிருந்து மாறியிருக்கிறோம். எங்களுடைய நிலைமை மாறியிருக்கிறது. நாம் ஒரு மனித புனிதராக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனக்கு இந்த மனிதர் காரணமாக இருக்கிறார், இந்த புனிதர் காரணமாக இருக்கிறார், இந்த இரு தூதரவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் செயல் ரீதியாக காரணித்தார்கள். மக்கா பதிலுடைய வெற்றி அது 313 சஹாபாக்களை கொண்டது. உகதில் 1100 சஹாபாக்கள் இருந்தார்கள். மக்காவை கைப்பற்றும் பொழுது அது 8000 சஹாபாக்களாக 10000 சஹாபாக்களாக இருந்தது. 8 ஹிஜ்ரி 10000 சஹாபாக்களை கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள். 8 ஹிஜ்ரி அப்ப 21 வருஷம் இஸ்லாம் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நபி அவர்களுடைய தாவா, நபியுடைய உழைப்பும் நபியுடைய முயற்சியும் பிரதிபலாக 21 வருஷத்தில் 10000 மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்துக்கொண்டு மக்களவை கைப்பற்றிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நடத்திய அந்த ஹுத்பா, அங்கே அவர்கள் செய்த கூதனை மேலான கனிவான சகோதரர்களே, 10000 சஹாபாக்களுடன் நபியர்கள் வந்து கொடுத்த மன்னிப்பு, அந்த தாராள உள்ளத்துடன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அது உலகத்துக்கு ஒரு படிப்பணியாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக மிகவும் மிகவும் ஒரு படிப்பினை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லித் தந்தார்கள். யாருக்கெல்லாம் நபியர்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டுமோ மன்னிப்பு கொடுத்தார்கள். இந்த மஸ்ஜிதிலும் நான் காண்கிறேன், சமீபத்தில் அக்குரசையில் உயிருக்கு தடுமாறிக் கொண்டிருந்த ஒரு சகோதரர் என் முன்னால் அமர்ந்திருக்கிறார். அவர் அங்கு எப்படி பாதிக்கப்பட்டிருந்தார் அவரை நான் போய் பார்வையிட்டேன். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இப்படி பலரும் இந்த எங்குள்ளவர்கள் எங்குள்ளவர்கள் என்றில்லாமல் அவர்கள் எல்லோரும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் நாம் முஸ்லிம்கள் நாம் ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நாம் படிப்பினைக்குரியவர்களாக மாறிவிட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அமைப்போ நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு படிப்பினை உள்ளதாக இருக்க வேண்டும். இதனாலதான் சமீபத்தில் நாம் சில தகவல்களை முன்வைத்தோம், சில நடவடிக்கைகளை செய்து வந்தோம். வன்னியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னோம். உங்களுக்கு அடித்திருக்கலாம், உங்களை விரட்டிருக்கலாம், உங்களுக்கு அநியாயங்கள் செய்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களுடன் நடந்து கொண்டதை போன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்தில் தூக்கி வீசிய சகோதரர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து தாராள தன்மையோடு நடந்து கொண்டார்கள். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எல்லா மக்களும் நின்றார்கள். என்ன கல்லால் அடிச்சீங்க, என் கலையில குடல குழம்பு போட்டீங்க, என் களத்தை போட்டு நசுக்கினீங்க, எனக்கு இப்படி அநியாயம் எல்லாம் செஞ்சீங்க. என் மகள் அந்த ஜெயனம் அவள் வரும்பொழுது குழந்தை பிரசவமாக இருந்தால் அவளுக்கு அடிச்ச அந்த குழந்தையை அப்படி சுடரடிக்க செய்தீங்க, என்னுடைய மகள் மாரெல்லாம் பிரிச்சீங்க, என்னுடைய தோழர்களே அநியாயமாக என்னுடைய உம்மு சலமா என்ற அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வரும்பொழுது குழந்தையை பிடிச்சி எழுப்பீங்க, கை சென்று கலந்து வந்தது, குழந்தையை படிச்சுட்டு போனீங்க, இந்த தாய் துடிச்சால் ஒரு வருஷமாக இப்படி அநியாயங்கள் செய்து செய்து எங்களுக்கு செய்த அநியாயங்கள் எல்லாம் இந்த மக்காவை கைப்பற்றும் பொழுது அந்த நாளும் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் சஜிதாவில் இருந்தேன், சஜிதாவில் இருக்கும் பொழுது என் மீது ஒட்டக குடலை குழம்பு போட்டுட்டு கை தட்டி கிளப்பிங் அடிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டிருந்த நேரம் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு போய் எச்சரிக்கை செய்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா உன் தகப்பனுக்கு சரியான அநியாயம் நடக்குது, என்னாலதான் தடுக்க முடியாது, மகளே நீ போய் தடுமா என்று சொன்ன ஃபாத்திமா ஆகிறது எல்லாம் ஓடி வந்த குடலை நகர்த்திட்டு நபியவர்களை பார்த்து அழுகும் பொழுது நபியவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த நாளை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறோம். லா தபிக்கியா ஃபாத்திமா, லா தபிக்கியா ஃபாத்திமா, ஒலா இபுக்காலா ஒஜில் அருது பைத்து மதரின் ஒலா ஒவரின் இல்ல அதுகளுல்லாஹு இஸ்லாம். ஏ ஃபாத்திமாவை கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் இந்த பூமியை சிறப்பாக்க போகிறான், இந்த பூமியை செழிப்பாக்க போகிறான். இது 360 சிலைகள் சுற்றிருந்தாலும் இதெல்லாம் இஸ்லாத்துக்குள் வரப்போகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மிகவும் ஆர்வ வார்த்தைகளுடன் அதில் பார்த்து வாழ்வது எல்லாம் தான். அது 15 வயதுக்கும் குறைவான ஒரு 11 வயதுதான் அவர்களுக்கு இருக்கும். எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி சிந்திச்சு பாருங்கள். தன்னுடைய 50 வயது தகப்பனை இப்படி சித்திரவதை செய்யும் பொழுது, அந்த இறுதி நபையை அப்படி செய்யும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் துஆ செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்களும் அந்த பண்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் மனித நேயம். நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு நாள் அதுக்கு ஒரு நல்ல கருத்து முன்வைக்கிறோம். யாழ்லா அன்றைக்கு நீ வெளியாக்கினியே மன்னாரில் இருந்து, யாழ்ப்பாணத்தில் இருந்து, யாழ்லா குரசையில் எனக்கு தாக்குதல் நடந்து நான் அன்றைக்கு ஊரில் இருந்து தப்பினே. யாழ்லா இதை வச்சிருந்தாலும் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட சகோதரர்கள் முன்னுக்கு இருக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களோட உள்ளத்தால் கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக அல்லாஹ் அதை கபூல் செய்தான் செய்வான். அப்படியான ஒரு துவாவாக ஒரு துவாவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு முன்னேற்று தருவான். கனிமான சகோதரர்களே, பிரசிடண்டுடைய அந்த ஸ்பீச் பார்லிமெண்ட்ல அது எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஹியூமன் ரைட்ஸ் நடந்த அந்த ஓட்டிங்ல இந்த நாடுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்றையும் நாம் ஒரு படிப்பிலைக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டில் எல்லோரும் ஐக்கியத்துடன் வாழ வேண்டும். அதை புரிந்துதான் அந்த பேச்சுவார்த்தைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எங்களுடைய பணி என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லா இடத்துல துவா கேட்க வேண்டும். எங்களுடைய சேவை, நான் 4 அடிப்படைகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மனிதநேயம், இஸ்லாமிய அடிப்படைகள், எதிர்கால சமூகம், எங்களுடைய மச்சிதிகள். இந்த 4 விஷயத்தையும் கருத்துக்கிடைய என்னுடைய ஹுத்வா பேருவை இதனுடன் முடிவடையும். மேலான சகோதரர்களே, மனித நேயத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மனித நேயம் என்பது அது முஸ்லிம், காஃபிர், ஹிந்து, பௌத்த, யூதி யாராக இருக்கலாம், அனைவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மதிச்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. கர்ணாபதி ஆதம், ஆதமுடைய குழந்தைகளை கண்ணியப்படுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதருடைய பணம் போகும்போது எழும்பி நின்று அதற்கு நபி அவர்கள் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறது. இமாம் நவவி, இமாம் புகாரி, மர்ஹூம் அப்துல் அசீஸ் போன்ற பெரும் பெரும் மனிதர்கள் இதை அமலுக்குள்ள ஹதீஸ் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய நாளில் ஒரு பௌத்த இந்துடைய பணம் போகும்போது வாகனத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி நிற்பதனால எங்களுக்கு எந்த குறையும் வரப்போறதில்லை. நபியுடைய ஒரு சுன்னாவை நிறைவேற்றுகிறோம். அதனால ஹிதாயத்துடைய கதவுகள் திறப்பதற்கு காரணமாக அமைகிறது. மனித நேயம் என்று சொல்லும் பொழுது மண்ணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை நாம் செய்வதை அது மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் செய்யும் உதவியாக இருக்கும். சுனாமி நேரத்திலும் உதவி செய்வோம். மக்கள் கஷ்டப்படக்கூடிய எல்லா நேரங்களிலும் எங்களுடைய உள்ளங்கள் தாராளமாக இருந்திருக்கிறது. சிலர் சில உதவிகளை ரகசியமாக செய்ய வேண்டும், சில உதவிகளை அது பகிர்ந்துமாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடியது தாராளமாக அது உதவியாக இருக்க வேண்டும். அதுல பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இத்தனை மக்கள் அந்த இந்த போர்சஸ்ல உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதுல ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறார்கள். இந்த ஹாஸ்பிட்டல்கள் போய் பார்க்கும்போது அந்த அப்படியான இடங்கள்ல நாம போயிட்டு உதவி செய்வது இருக்கிறது. இது அவர்களுடைய உள்ளத்தை வெல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நான் இந்த பூமியில் 1000 வரையிலும் வாழ்ந்திருக்கிறோம். 2500 மசூதிகளையும், 180 பிரமாண்டமான மதரசாக்களையும், சிறப்பான குரான் ஓதக்கூடிய பள்ளிக்கூடங்களையும், 6000க்கும் மேற்பட்ட ஆலயங்களையும் இந்த இந்த மண் பெற்றெடுத்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் தொடர்ந்து நீடிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். இது எதிர்கால சமுதாயம். அதற்காக வேண்டி 2வது விஷயம், முஸ்லிம்கள் தன்னுடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய மசூதிகள் அது சிறப்பாக இருக்க வேண்டும். பள்ளியுடன் மசூதியுடன் தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். துலக நேரத்தில் தொழ வேண்டும். நோன்புடிக்கக்கூடிய காலத்தில் நோன்புடிக்க வேண்டும். எங்களுடைய ஜகாத்தில் உரிய முறையில் கொடுக்கப்பட வேண்டும். ஹஜ் உம்ரா கடமையானவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் எங்களுடைய திருமணங்கள் ஆடம்பரம் இல்லாமல் மிக முன்மாதிரியான திருமணங்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு பிரசிடன்ட் குறிப்பிடுகிறார், முஸ்லிம்களுடைய மையத்தை பார்த்து படிப்பினை பெறுங்க. முன்னால வாழ்ந்து ஒரு மரணத்த பிரசிடன்ட் அவர் பௌத்தர்களுடைய பணத்தை வச்சு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு பௌத்தருடைய பணம் ஏற்பட்டால் 4-5 நாள் பெரிய சிரமம், அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதிகம். முஸ்லிம்களுடைய மையத்தை பாருங்கள், லேசாக இருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொன்றும் எப்படி படிப்பினைக்குரியதுதான். எங்களுடைய மௌத்து பாருங்க, உறுதியாகிட்டால் அதுக்கு எந்த செலவும் கிடையாது. வீட்டில் சமைக்கிறதும் சொல்லத்துக்கு மாற்றமானது. பக்கத்து வீட்டார் தான் சமைச்சு குழந்தை கொடுக்க வேண்டும். எழுக்கமானது. அன்றைய தினம் இவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பது 3 நாள் தான். சகோதரர் இழந்து விட்டார் என்பதற்காக 40 நாள் துக்கம் அனுஷ்டிப்பது அல்ல. சகோதரர்கள் பெரியார்களே, சிரித்தல் எப்படி, அழுவது எப்படி, துக்கம் எப்படி சந்தோஷம் எப்படி என்பதை கற்றுத்தந்த மார்க்கம் தான் நமக்கு. யாரையும் பார்த்து சிரிப்பது ஹராம், அதை ஹராமான சிரிப்பு. யாரையும் பார்த்து புன்முறுவது சதகா, சொர்க்கத்தின் மாளிகை கட்டி விடுகிறது. அழுவது ஹராம், அதை அந்நியர்கள் அழுவதை கொண்டு மண்ணண்ணை போட்டுக் கொண்டு தலையை பிச்சுக்கொண்டு ஆடை கலைந்து கொண்டு அவ்வாறு வைத்துக் கொண்டு அழுவது அது மையத்திலும் ஹராமாக இருக்கும். ஆனால் அதை கவலையுடன் வரக்கூடிய கண்ணீர் நபியுடைய கண்களிலும் வந்தது. இந்த லைன பத்மோட கல்வையாளன் ஒராளக்கு இல்லாமா இருப்பா அப்துலா இல்லாமல் உள்ளத்துல கவலை கண்களில் கண்ணீர். ஆனால் இப்ராஹிம் என்னுடைய அன்பு மகனே, ஏழு மாதத்தில் என்னை விட்டு பிரிந்து விட்டேயே என்று ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழு மாத குழந்தையை சுமந்து கொண்டு அடித்த கண்ணீர் அதுதான் அன்புடைய பாசத்தின் கண்ணீர். இஸ்லாம் சிறப்பதையும் அலுவலையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எப்படி அனுபவிக்கணும் சொல்லியிருக்கிறது. அதனால் நான் மிகவும் ஒருவகையில் சந்தோஷப்படுகிறோம். அது என்ன, எங்களுடைய நாட்டில் இந்த அந்த இறுதி கட்டத்தில் 19ஆம் தேதி உரையாற்றப்பட்ட அந்த நேரத்தில் மிக அழகான வார்த்தைகள் வெளியாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் புரிந்து ஒவ்வொருவரும் அதற்கு உதவியாக இருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அரசியல் வேற்றுமைகளை எல்லோரும் கலைந்து இந்த நாட்டில் நாம் முன்வைக்கிறது. பார்லிமெண்ட் 625 பேரும் ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் என்றால் சாத்தியம் இல்லை என்பதல்ல. இதையும் சாதிப்பதற்கு எங்களுடைய துவாவும் எங்களுடைய ஒத்துழைப்பும் முஸ்லிம்களும் அதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் போதும், இதற்கு மேலே ஒரு நிம்மதியான நிலைமைக்கு வர வேண்டும். எல்லோரும் பாடம் படித்திருக்கிறார்கள், பாடம் எல்லோருக்கும் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இப்படிதான் பாடத்தை படிப்பிக்கிறார். அல்லாஹ் சோதனை தரும் பொழுது மனிதனால் நிச்சயமாக அதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, மனிதனே மதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய இஸ்லாமிய சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, எதிர்கால சமூகம் வாலிபர்கள், வாலிபர்களுடைய இஸ்லாமிய அடையாளம், வாலிபர்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை, வாலிபர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை, அது படிப்பினைக்குரியதாக இருக்க வேண்டும். அத்தோடு கண்ணியமான சகோதரர்களே, பிரியாகளே, எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், எங்களுடைய குரான் மதரசாக்கள், எங்களுடைய மதரசாக்கள், எங்களுடைய மஸ்ஜிதுகள், அது சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பிரியாகளே, எந்த மஸ்ஜிதுகள் வெறுமனே கட்டப்படுமோ, அந்த மஸ்ஜிதுகளோட முஸ்லிம்கள் தொடர்பு இல்லாமல் ஆகுவார்களோ, அந்த மஸ்ஜிதுகள் உலகத்தில் பறிப்பட்டு போயிடும். ஷேக் தக்கி உஸ்மானி பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஆளும், அவர்கள் அவருடைய இந்துனிஸ் என்ற அந்த ஸ்பெயினுடைய பிரயாணத்தை பற்றி எழுதும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் அங்கே ஏர்போர்ட்ல இறங்கி கிப்லாவை தேடி அதான் சொல்லி தொழும்பொழுது மக்கள் எல்லாரும் ஐரோப்பிய நாட்டில் கூட ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க, 800 வருஷம் ஆட்சி செய்த அந்த நாட்டில் ஆச்சரியமாக பார்க்கிறாங்க. இங்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அதான் சத்தத்துடன் தான் பிறந்தது. ஆனால் இன்று அங்கு அதான் என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது. இதெல்லாம் படிப்பினைக்குரிய விஷயம். இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு 2500 மசூதிகளையும், 20 லட்சம் முஸ்லிம்களையும், 6000 உலமாக்களையும், 1000 கணக்கான ஆபீஸ்களையும் அல்லாஹ் இங்கு தந்திருக்கிறான். செல்வந்தர்கள், உலமாக்கள், படித்தவர்கள் எல்லோரும், ஏழைகள், சாதாரண மக்கள், கூலி அந்த மூட்டை தூக்கி சம்பாதிக்கக்கூடியவர்கள், மிஸ்கின் பக்கீர்கள் எல்லோரும் சேர்ந்ததால் ஒரு சமூகம், ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்பட்டால், ஒரு சமூகம் ஒற்றுமையாக இருந்தால், ஒரு நாடு சிறப்பாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை கொண்டு கைரை ஏற்படுத்துவார். ஒரு காலம் சிங்கப்பூர் ஸ்ரீலங்காவை போல இருக்கணும் என்று சொன்னது, ஆனா இன்னைக்கு ஸ்ரீலங்கா இப்படி ஆகிருச்சு. கனிவார சோழர்களே, அல்லாஹ் இதை துனியாவுடைய அடிப்படையிலும் என் குர்ஆன் சொல்கிறது. யாரு, ஏன் நீங்க அல்லாஹ் ஹலாலாக்கி ஹராமாக்குறீங்க? அல்லாஹ் அல்லா எழுந்தும் துனியால ஒரு விவசாயத்தை செய்வதோ, ஒரு துனியாவை கட்டி எழுப்புவதையோ, மக்கள் நல்லதாக வாழ்வதையோ அல்லாஹ் தடுக்கல. அல்லாஹ் தடுக்கிறது அநியாயத்தான். பட்டியுடைய கொடுமை அல்லாஹ் தடுக்கிறான். பட்டியுடைய திறமை அல்லாஹ் யுத்தத்துக்கு ஆயத்தமாக சொல்கிறான். வட்டிக்கு பகரமாக வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக வைத்திருக்கிறார். அந்த முறையை தான் இன்றைக்கு உலகம் சென்ற வருடம் அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த கிரைசிஸ் மூலமாக நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால எங்களுடைய மச்சிதுகளை பாதுகாக்கிறது, மச்சிதோடு தொடர்புள்ளவர்களாக மாறுறது, மச்சிதை சிறப்பாக்குறது, சின்ன குழந்தைகளை மச்சிதில் அனுப்பி குர்ஆன் மதரசாக்களை சிறப்பாக நடத்துறது. கனியமான சகோதரர்களே, இறுதி கருத்தோடு நான் முடிக்கிறேன். 1996 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மௌலவி மார்களுடைய அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. இத கொஞ்சம் கவனமாக சிந்திங்க. ஸ்கூல் சிலபஸ் கிரேட் 1 to 13 15 வருஷத்துக்கு இந்த நாட்டில் ஸ்கூல் சிலபஸ் இஸ்லாமிக் பாடம் நடத்தப்படுகிறது. ஆனா அந்த இஸ்லாம் பாடத்தை நடத்துறதுக்கு சரியான மௌலவிமார்கள் ஸ்கூல்ஸ்ல இல்ல. யார் நடத்துறாங்க? சாதாரண பெண்களும் ஒரு இடத்த போய் இன்டர்வியூ பண்ணின நேரத்தில் ஒரு பெண்மணி இஸ்லாம் பாடம் நடத்துறா, அந்த பெண்மணி அன்றைக்கு தொட்டு வச்சிருக்கிறா. ஏன் தொட்டு வச்சிருக்கிறன்னு கேட்டா, இவர் தமிழ்ஸ் ஸ்கூல், அதுல முஸ்லிம்ஸும் படிக்கிறாங்க, ஆனா முஸ்லிம் டீச்சர் தான் இந்த பாடம் இஸ்லாம் பாடம் நடத்துறா. ஆனா இன்னைக்கு தமிழர்களுடைய சந்தோஷமான நாள், அதுல இந்த முஸ்லிம் டீச்சரும் பொட்டு வச்சிருக்கிறா. இப்படி பொட்டு வச்ச டீச்சர் இஸ்லாம் நடத்தினா இன்னைக்கு எல்லா மசூதிகளையும் சொல்றாங்க, வாலிபர்கள் வந்தா ஜும்மா குத்துபா கேட்கறது இல்ல, பள்ளிக்கூடத்துல வந்து ஓடுறது இல்ல, ஜும்மா குத்துபாவையும் கேட்கறது இல்ல, வாலிபர்களுக்கு ஸ்கூலும் இஸ்லாம் நடத்துவில்லை, வேற எங்கேயும் இஸ்லாம் படிக்கிறதுக்கு இடம் இல்லை. அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னது போல, அபுல் ஹசன் நபி அவர்கள் சொன்னது போல, மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லா அலைஹிம் அவர்கள் சொன்னது போல, அல்லாமா இக்பால் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்து சொன்னார், இந்த மஸ்ஜிதுல உள்ள முல்லாக்கள் குரான ஓதி கொண்டு கூக்குறாங்க, தயவு செய்து இந்த குரான ஓத விடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு குரான ஓதி கொடுங்க, இந்த குரான மஸ்ஜிதோட குரல் பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு வீண படிச்சு கொடுங்க. இல்லைன்னா அல்லாமா இக்பாலுடைய அந்த கவிதையில சொல்கிறார், இதுவும் ஒரு ஸ்பெயினாகத்தான் இந்த இந்தியாவும் மாறும் என்று சொல்கிறார். தாஜ்மஹாலும் அந்த டெல்லியுடைய கோட்டையும் மட்டும்தான் அவருக்கு, நீயும் வேறொன்றும் அவருக்கு இல்லாமல் போகும், இந்த சிறார்களை மஸ்ஜிதோட குரல் பார்க்க அவர்களுக்கு ஓதுவீங்க என்று சொன்னாங்க. அப்படி ஹசன் நபி ரஹ்மல்லா சொல்றாங்க, எந்த மஸ்ஜிதுல சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் படிப்பிக்கப்பட மாட்டாரோ அந்த ஊர் முழுக்கதாக இஸ்லாம் இல்லாத ஊராக மாறுவதற்கு அவர் எந்த தூரமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். முன்னோர்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான படிப்பு இருக்கிறது. அதனால நாம் எல்லோரும் இந்த கருத்துக்கள் எடுப்போம். யுத்தம் ஒன்று முடிந்துவிட்டது, முஸ்லிம்கள் படிப்பினையோட விழிப்போடு இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒன்று நடக்கலையே, அக்ரோசிலையும் ஜஃப்னாலையும் மன்னார்லையும் சம்பந்தரிலையும் காத்தான்குடியிலையும் தான் நடந்துச்சுன்னு நினைக்க கூடாது. அங்கு நடந்தாலும் மல்லம் எத்தம் அம்ரில் முஸ்லிமின் பலைசம்னா, யாரு முஸ்லிம்களுடைய விஷயத்தில் கரசனை காட்டவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லது சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப எல்லா வகையிலும் ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், எங்களுடைய மனிதநேயத்துடன் வாழ்வோம், எங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாப்போம், எதிர்கால சமுதாயம் விழிப்போடு இருக்கட்டும், இஸ்லாமிய உணர்வுகளை புகட்டுவோம். நாம் குரான் மதரசாக்களை இந்த வருடம் எப்படி சார் இலங்கையில் உள்ள 2000 சுவச்ச மதரசாக்களின் ஒரே அமைப்பில் நடக்க வேண்டும் என்பதாக நாங்கள் ஜம்மியாவில் சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இதற்கு ஒத்துழைப்பாக இருங்க, முயற்சிங்க. வல்ல அல்லா எங்கள் அனைவர்களையும் அல்லா ஒன்றுபற்றி வாழக்கிற விஷயமானாக, அல்லா இந்த நாட்டில் எந்தெந்த முஸ்லிம்கள் இந்த யுத்தத்தினால் ஷஹீதானார்களோ அல்லா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக. அல்லா இதுவரைக்கும் யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பித்துக் கொடுப்பாயாக. 1,00,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் அகதிகளாக இருக்கிறார்களே அல்லா, அவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. இந்த நாட்டில் யாரெல்லாம் சிறார்கள், யாரெல்லாம் மற்ற மதத்தவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நேர்வழியையும் அமைதியையும் ஹிதாயத்தையும் நீ கொடுத்தருவாயாக. யாழ் இந்த நாட்டையும் சிறந்த எல்லாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய நாடாக ஆக்கி தருவாராக. யாழ் இந்த யுத்தத்துக்கு நீ முடிவை குழந்தை கொண்டு அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யாழ் எங்களுக்கு மனித நேயத்தை நாம் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் எங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் யாழ் எங்களை ஆக்கி தருவாராக. யாழ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்கள் துயரங்களை போற்றுவாராக. எல்லா விதமான அபாயத்திலும் எங்களுக்கு விடுப்பாயாக. யாழ் எனக்கு கண்ணியமான வாழ்க்கையை தந்துடுவாராக. யாழ் எல்லா வகையான ஷரிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாகத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.